ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 26 முதல் 37 வரை. இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும். நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லோரையும் அழித்தன. மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்நாளில் வீட்டின் மேல்தளத்தில் இருப்பவர் வீட்டிலுள்ள தம் பொருள்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம். அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர். தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர். ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விடப்படுவார். இருவர் சேர்ந்து மாவரைத்து கொண்டிருப்பர். ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் வயலில் இருப்பர். ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தர்மியான நாளில் ஆண்டவருடைய இறை வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்னாலும் வார்த்தையின் வல்லமையால் அவர்கள் திடம் கொள்கிறார்கள். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆண்டவர் அப்படித்தான் நமக்கு சொல்லியிருக்கிறார். வேதனைகள் உண்டு, ஆனாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றலை ஆண்டவர் கொடுப்பதாக நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறார் என்றால் அந்த வல்லமை இந்த வார்த்தை வழியாகவே நமக்கு கிடைக்கிறது. ஆகவே தான் நம்ம அடிக்கடி உங்களிடத்திலே நினைவூட்டுகிற ஒரு காரியம், நீங்கள் இந்த வார்த்தையை நம்பின பிள்ளைகளாக வாழ வேண்டும். இந்த வார்த்தையை உண்டு சுவைக்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும். இந்த வார்த்தையிலிருந்து பெலன் எடுக்கிற பிள்ளைகளாக நீங்கள் வாழ வேண்டும். பாருங்கள், ஆண்டவருடைய காரியத்தை எல்லாம் பிசாசு தடுத்து கொண்டே இருப்பான். நாம் பிசாசினுடைய வலைக்குள்ளே விழுந்து விடாதபடிக்கு விழிப்பாயிருப்பதும், அப்படி கேட்கிற காரியத்தை செயல்படுத்துவதற்கு தயாராயிருப்பதும் நமக்கு கொடுக்கப்படுகிற சவால்கள். ஆண்டவருடைய அந்த வார்த்தையை நம்ம சிந்திக்கிறதுக்கு முன்பாக தெசலோனிக்கருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகத்தில் 2:18 ரிவசனத்தில் ஒரு காரியத்தை பவுலடியார் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். நாங்கள் உங்களிடம் வர விரும்பினோம், அதிலும் பவுலாகிய நான் ஒரு முறை அல்ல இருமுறை உங்களிடம் வர திட்டமிட்டேன், ஆனால் சாத்தான் எங்களை தடுத்துவிட்டான். பாருங்கள், ஆண்டவருடைய அடியார் தன்னுடைய அந்த இயலாமையை வெளிப்படுத்துகிறார். அது எப்படி நிகழ்ந்தது என்பதையும் அவர் சுட்டி காட்டுகிறார். சாத்தான் எங்களை தடுத்து விட்டான். பாருங்கள், இன்றைக்கி பிசாசு என்ன செய்கிறது? கடவுளுடைய காரியத்தை நாம் செய்ய முடியாதபடி நம்மை தடுத்து நிறுத்துவது அதனுடைய செயல்பாட்டினுடைய அடையாளம். அதனால தான் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஆண்டவருடைய அன்புக்குள்ளே நம்ம என்றென்றைக்கும் நிலைத்திருக்கணும். செயல்பாட்டுக்கு நம்ம இழைத்து விடாதபடி, செயல்பாட்டை நாம் குறைத்து விடாதபடி நம்ம என்ன செய்யணும்? இன்னும் அதிகம் கடந்து செல்ல வேண்டும். இன்றைய வாசகத்தில் பாருங்கள், முதல் வாசகத்தில் யோவான் எழுதுகிற அந்த திருமுகத்தில் பெருமாட்டியே அப்படின்னு சொல்லி, தெரிந்தெடுக்கப்பட்ட பெருமாட்டியே அப்படின்னு சொல்லி எழுதுகிறாரு. அதில் என்ன சொல்கிறாரு பாருங்கள், போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள். போதனையில் நிலைத்திருப்போரிடமே அதாவது பேசிட்டு போறவன்ட்டெல்லாம் கடவுள் இருக்கிறதில்ல. போதனையில் அந்த எதை போதிக்கிறியோ, எதை நீ பேசுகிறியோ, எதை நீ அடுத்தவருக்கு நல்லதுன்னு சொல்றியோ, அதிலே நீ நிலைத்திருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம். போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள். இந்த ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல தூய் ஆவி இருப்பார். இருவர் இடமாய் வருகின்றவர் தூய் ஆவியானவர். அந்த இருவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தை நமக்கு பெற்றுத்தருகிறவர் தூய் ஆவியானவர். அந்த நிறைவை கொடுக்கிறவர் தூய் ஆவியானவர். அப்போ தந்தை மகன் தூய் ஆவியினுடைய பிரசன்னம், யார் இந்த போதனையில் நிலைத்திருக்க முயற்சிக்கிறாங்களோ அவர்களோடு இருக்கிற. இந்த அருமையான நாளில் நாம் யோசிக்கணும். நாம் எவ்வளவோ விஷயத்தை போதிக்கிறோம். நம்ம போதனையின்படி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம உடனே நினைக்கக்கூடாது, ஓ சாமியாருங்க தான் போதிக்கிறாங்க, சிஸ்டர்ஸ் போதிக்கிறாங்க, சில ஊழியக்காரங்க போதிக்கிறாங்க, நாம் போதிக்கலை. நீங்களும் உங்களுடைய வார்த்தையினால் ஏதோ ஒன்றை நீங்கள் போதித்து கொண்டே இருக்கிறீங்க. எது சரி எது தவறு என்பதை போதிக்கிறீங்க. அப்போ அந்த போதனையின்படி நம்ம வாழ பயிற்சி வித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நற்செய்தி வாசகம் பாருங்கள், நமக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே இருக்கும். எப்படியே நடக்கும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதனை வலி நிறைந்த அது ஒரு அடையாளமாக இருக்க போகிறது. அதைத்தான் அவர் லூக்கா அவருடைய கடிதத்தை அவருடைய அந்த நற்செய்தியில் எழுதுகிறார். பாருங்கள், நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும். நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லோரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்து வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. இந்த காட்சியை நம்ம வந்து சிந்திக்கணும். இன்றைக்கி எல்லாருமே பெண் கொடுப்பது, பெண் எடுப்பது, திருமணம், வழிபாடு, வைபவங்கள், மகிழ்ச்சிக்குரிய பார்ட்டிஸ் இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. கல்யாணம்லாம் செஞ்சுத்தானே ஆகணும், அதுக்கு சில வைபவங்களை செய்து தானே ஆகணும் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், நியாயப்படுத்துகிறோம், உண்மைதான். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன? இதையே செய்து கொண்டு இருக்கக்கூடாது. கடவுளுடைய காரியத்தையும் நீ என்ன செய்யணும், கருத்தாய் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இந்த திருமண காரியம் என்று எடுத்தோம்னா அவங்க நிறைய அடையாளத்தை அது உள்ளே திணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லுகிறோம், இந்த திருமணம் செய்து கொண்டு இருக்கிறாங்கன்ற வார்த்தை வந்ததுனால அதையே அடையாளமாக எடுத்துக்கொள்கிறேன் நான். இன்றைக்கி இதை போல் எல்லா விதத்திலும் அடையாளங்கள் அவங்க என்ன செய்கிறாங்க, அடையாளத்தை பிடிச்சு கொள்கிறாங்க. அதைத்தான் ஆண்டவர் அருவருக்கிறேன்னு சொல்கிறார். திருமணம் நல்ல நேரம், அது எங்கிருந்து கற்றுக்கொண்டோம் நம்ம தெரியல, எங்கிருந்து வந்தது, எந்த சாமியாராவது சொல்லியிருக்கிறாங்களா நீங்கள் நல்ல நேரம் பார்த்து தான் கல்யாணம் கட்டணும்னு? அப்போ போதனை நமக்கு அப்படி இல்லையே. அப்போ இந்த போதனை எங்கிருந்து வந்தது? ஏதோ ஒரு வேறு ஒரு இனத்தவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட போதனையை இன்றைக்கு வாழ்வாக்கி கொண்டிருக்கிற அநேகம் பேர் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. ஒரு திருமணத்திற்கு போயிருந்தோம், திருமண ஒரு அதை நிச்சயத்திற்கு போயிருந்தோம். அப்போ நான் ஃபாதர் என்று பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியல, அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நான். அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த நாளை குறிக்கிறாங்க, திருமணத்திற்கான நாளை குறிப்பதற்கு. உடனே போய் அவர் மனைவிக்கிட்ட சொல்கிறார், போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. உடனே ஓடி போய் அந்த அம்மா காலண்டரை எடுத்துகிட்டு வந்தாங்க. காலண்டரை எடுத்துகிட்டு வந்து உடனே அப்படி புரட்டினாங்க. காலண்டருக்கு பின்னாடி என்னென்னமோ கச்ச கச்சான்னு எழுதியிருக்குது. உடனே அவங்க அவர் வந்து ஜோசியக்கார் மாதிரி அவர் என்ன செய்கிறாரு, அவர் பார்க்குறார், மேலே எங்கிலையும் பார்த்து சொல்கிறார், இந்த தேதி திங்கக்கிழமை இந்த நேரம், இதெல்லாம் வந்து வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் கூடாது, அதெல்லாம் இது இந்த நேரம் இது. ரெண்டு பேரும் ரொம்ப சீரியஸாக எனக்கு அவர்களை பார்க்குற போது இழிவாக இருந்தது. எனக்கு இழிவாக இருந்தது. அவர்கள் வேறு யாராவது இருந்திருந்தால் நம்ம ஒன்றும் யோசிக்க முடியாது. ஏன்னா அவர்களுடைய விசுவாசம், கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. அவர்களை பார்க்கிற பொழுது அருவறுப்பாக இருந்தது எனக்கு. ஏன்னா நம்ம எவ்வளவு தூரம் பிரசங்கம் வைக்கிறோம், எவ்வளவு தூரம் நம்ம சொல்லி கொடுக்குறோம், இவ்வளவும் கற்றுக்கொண்டும் அவர்கள் மீண்டும் இந்த தவறை செய்துவிட்டு அவர்கள் எந்த ஒரு நிலையில் கடவுளுக்கு முன்னாடி போய் நானும் கிறிஸ்தவன், நானும் கத்தோலிக்கன், நான் கடவுளுடைய கட்டளைப்படி வாழ்கிறவன் என்று நம்ம அறிக்கை செய்கிறோம். யோசித்து பாருங்க, இது ஒருத்தர் மட்டும் செய்யலை, இதை போல நிறைய பேர் செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு வீடு கட்டும் போது பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்குள்ளே போகிறேன், பெரிய பூசணிக்கா, பெரிய ரெண்டு கண் வச்சு வாயெல்லாம் நாக்கெல்லாம் தொங்குது, நான் வீட்டுக்காரரை கூப்பிட்டு கேட்டேன், ஐயா இது என்னய்யா தலையில் இடிக்கிற மாதிரி சின்ன பிள்ளைங்க பார்த்தா பயந்துருமையா, நீயே ராத்திரியில் பார்த்தா பயந்துருவே, இது எதுக்கு கட்டி வச்சுருக்கிறேன்னா, அது திருஷ்டிக்கு சாமி, எது தெரியாதது போல் கேட்டேன், திருஷ்டின்னா என்ன அப்படின்னு. அது எல்லாம் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, பாருங்கள் எங்கே போடுறாரு பார்த்தீங்களா, பெரியவங்க சொல்லுவாங்களே. அவருக்கு அங்கே முகாந்தாரம் கிடையாது, எந்த விதமான ஆதாரம் கிடையாது அதுக்கு. பெரியவங்க சொல்லுவாங்க, பழிபாவத்தை எங்கே தூக்கி போட்டார், பெரியவங்க சொல்லுவாங்க இப்படி கட்டணும்னு. எங்கே சொன்னாங்க, ஒருவேளை அவங்க பெரியவங்க சொல்லியிருக்கலாம். அப்போது எங்கிருந்தோ கடந்து வருகிறது பாருங்களேன் தீமை. சாத்தான் வந்து நம்மளை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த ஆயுதத்தை வேணாலும் பயன்படுத்துகிறான். இன்றைக்கி நாம் இதெல்லாம் ஒரு விஷயமா ஃபாதர், இதெல்லாம் போய் பேசலாமா? பாருங்கள், சின்ன விஷயத்தில் இருந்து தான் பெரிய காரியத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். போலீஸ்காரர் போய் ஒரு பெரிய திருட்டை கண்டுபிடிக்கணும்னா உடனே போய் நிற்க முடியாது, கண்டுபிடிக்கிறவனுக்கு முன்னாடி சின்ன குழுவை தேடுவாங்க, அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவை பார்ப்பாங்க, அங்கே இருக்கிற பொட்டி கடையில் விசாரிப்பாங்க. ஒரு சின்ன குழு கிடைச்சா போதும், அதை வச்சு அவங்க என்ன செய்வாங்க, ட்ராவல் பண்ணி அந்த கல்வனை பிடிக்கிறாங்க. இன்றைக்கி நம்மளும் அப்படி தான், சின்ன பாயிண்டை வச்சு நம்ம பிடிக்கணும் எங்கே பிரச்சனை இருக்குதுன்னு. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் நாம் இப்படிப்பட்ட நிலையில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி அந்த லோத்தோட காலத்தில் சோதோம் குமரம் அழிக்கப்படும் போது அதை நல்ல ஒரு காட்சி, நல்ல அருமையாக இருக்கும், வாசித்து பாருங்கள் பைபிளில். அந்த லோத்து என்ன செய்வார், ரெண்டு மகள்கள் வச்சிருப்பார். அவர் சொல்வார், ரெண்டு மகள்களுக்கு அவர் திருமணம் செய்வதற்கு மாப்பிள்ளை பார்த்து வச்சுருப்பார், நிச்சயிக்கப்பட்டிருக்கிற ரெண்டு மகன்கள். அவர் போய் அவங்கக்கிட்டலாம் சொல்லுவார், உலகம் அழிய போது ஆண்டவர் இப்போ அழிக்க போகிறாரு, பாப்பா ஓடி போயிடலாம். அவர்கள் எள்ளி நகையாடுகிறார்கள், அவரை ஏளனம் செய்கிறாங்க. பாருங்க, அவர் எவ்வளோ தூரம் நல்ல பசங்கன்னு அந்த ஒரு அசிங்கமான ஊருக்குள்ளே தம் மகளுக்குன்னு நல்ல பசங்களாக ரெண்டு பேரை பார்த்துருப்பார். அவர் கண்டிப்பாக ரோட்டில் போகிற ஏதோ ஒரு ஊதாரியை பிடிச்சிருக்க மாட்டார். அப்படி நல்லவர்களாக தேடி பிடித்தவர்களே தகுதியற்றவர்களாக மாறி போயிட்டாங்க. அந்த மீட்பை, அந்த விடுதலையை, அந்த ஆண்டவர் கொடுக்குற அந்த பாதுகாப்பை அவங்களால் பெற்றுக்கொள்ள முடியல பார்த்தீங்களா. அதுலேயும் பாருங்கள், அந்த குடும்பம் தப்பிச்சு கடவுள் ஓட வைக்கிறாரு, அதுலேயும் ஒரு தவறு நடக்கிறது. அந்த விஷயத்துலேயும் தப்பிச்ச ஒரு மகள், லோத்தோடைய மனைவி, அவள் என்ன செய்கிறா, அந்த இடத்துல மாட்டிக்கொள்கிறாங்க அந்த அம்மா. அப்போ பாருங்கள், அதைத்தான் இன்றைக்கு லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள், எல்லாம் செய்தான், எதை செய்யணுமோ அதை விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து தீயும் கந்தகமும் மழை பெய்தது, மானிட மகன் வெளிப்படும் நாளில் அப்படி தான் இருக்க போது. வீட்டின் மேல்தளத்தில் இருப்பவர் வீட்டில் உள்ள பொருள்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம். நீ என்ன நல்ல காரியம் செய்துட்டுருக்குறியோ அதை செஞ்சிட்டே இரு. ஆண்டவர் அதுதான் நமக்கு உறுதியாக சொல்கிறார், நீ அவன் இப்படி போயிட்டான், அவன் இப்படி போயிட்டான், நீ எவனையும் பார்த்து என்ன செஞ்சிடாத, உன் வாழ்க்கையை மாற்றிடாத. இன்றைக்கி நம்ம குழம்பி போவது மற்றவங்களை பார்த்து தான். இன்றைக்கி தேர்தல் நடக்கிறது அரசியல் தளத்தில், அமெரிக்காவில் தேர்தல் நடக்குது, இந்தியாவில் தேர்தல் நடக்குது. நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு முன்னாடி நிறைய தலைவர்களை பார்க்குறோம், நமக்கு முன்னாடி நிறைய ஐடென்டிட்டிக்கல் கேரக்டர்ஸை பார்க்குறோம், நம்ம வீட்டிலேயே இருக்கிறவர்களை நமக்கு முன்னோடியாக வைத்து பார்க்குறோம். ஆனால் ஒரே ஒரு கேள்வி நம்ம கேட்கணும், நாம் பார்க்குற அந்த மனிதர் சரியானவரா பார்க்கணும், நான் பார்க்குற அந்த நபர் சரியான மனுஷன்தானா. அதனால தான் பைபிள் சொல்லுது, நீ அங்கேயும் இங்கேயும் மனுஷனை பார்த்தீன்னா தோற்று போயிடுவ, நீ யாரை பாரு, உன் ஆண்டவரை நோக்கி பாரு. ஊடுருவ குத்தப்பட்டவரைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, ஊடுருவ குத்தப்பட்டவரை உற்று நோக்குங்கள். அப்போ ஊடுருவ குத்தப்பட்டவர் யார், இயேசுசாமி. இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில் நம்ம ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கிற ஒரு நாள். அவர் ஊடுருவ குத்தப்பட்டார்னா எப்படி குத்தப்பட்டார், விழாவில் குத்துனாங்க. அவர் உயிரோடு இருக்கிறாரா என்று பார்ப்பதற்கு விழாவில் ஈட்டியால் குத்தப்பட்ட பொழுது விழாவினுடைய எல்லா பகுதியையும் ஊடுருவி அந்த ஈட்டி எதை துளைத்ததுன்னா இதயத்தை துளைக்குது. இதயத்தினுடைய அந்த மேல் பகுதியான அந்த தண்ணீர் நிறைந்திருக்கிற பெரிகார்டியம்ங்கிற பகுதி முதலில் சிதைக்கப்பட்டு தண்ணீர் வெளியே வருகிறது. அதை தொடர்ந்து ஈட்டியினுடைய அந்த கூர்மையான அந்த ஆயுதம் இதயத்தை துளைத்து இதயத்திற்குள்ளே இருந்த கடைசி சொட்டு இரத்தத்தையும் வெளியில் கொண்டுட்டு வருது. அவரிடத்தில் எஞ்சியிருந்த அந்த ஒரு சில சொட்டு தண்ணீரும் இரத்தமும் கூட வெளிவந்தது. ஆண்டவர் எல்லாவற்றையும் கையளித்தார். இதுதான் இன்னைக்கு அடையாளம் நமக்கு. எந்த கடவுள், எந்த தெய்வம் நமக்கு எல்லாத்தையும் இப்படி கொடுத்துட்டு நிற்கிது பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்கணும், எல்லா தெய்வத்தையும் நம்ம வச்சு பார்க்கலாமே. எந்த தெய்வம், எல்லா தெய்வமும் பழி வாங்கும். தீயது செய்துட்டானா அவனை அடிப்பேன், அவனை அழிப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த தெய்வம் தன்னை பலியாய் கொடுத்தது? இயேசுவை தவிர. அப்போ இப்போ கேட்கணும்ல நம்ம இந்த இதை அறிந்து கொள்ளுகிற நாம் கேட்கணும், நான் இயேசுவின் பின்னே செல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் எப்படி இருக்கணும்? பலியாய் கொடுக்கணும். அதுதானே ஆண்டவருடைய வழி. அப்போ அந்த வழியில் செல்கிறவனும் அப்படி தானே இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் நம்மை கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார், யாரை நீ உற்று பார்க்கிற? ஊடுருவ குத்தப்பட்டவரே, ஐயோ இந்த இவரை பார்த்தா நம்ம வாழ்க்கை போயிடும்பா, இவனை பார்த்தா நமக்கு வாழ்க்கை கிடைக்கும். இன்றைக்கி எல்லாரும் மனித தலைவர்கள், திரைப்பட தலைவர்கள், உலகியலில் பெருமைக்குரியவர்கள், பெருமுதலாளிகள் இப்படியா ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் கற்றுக் கொடுக்குற பாடங்கள் எல்லாமே உலகை சார்ந்தது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எந்த நிலையில் நிற்கிறியோ அதே நிலையில் நின்றுக்கோ. மேலே நிற்கிறியா நில்லு, கீழே நிற்கிறியா நின்றுக்கோ. நீ நிற்கிற இடம் சரியாக இருந்தால் நின்றுடு. அதான் ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், நாலு பேரும் ஓடிக்கிட்டே இருந்தாங்க, லோத்து மனைவி ரெண்டு மகள்கள். பாருங்கள், அவங்க ஓடுறது சரி, கடவுள் அதுதான் சொன்னார். ஆனால் அந்த மனைவி என்ன பண்ணிட்டாங்க, லோத்தோட மனைவி திரும்பி பார்த்துட்டாங்க. கியூரியாசிட்டி, என்ன நடக்குது பாருங்கள். அந்த எண்ணம் தவறாக இருந்தது, எண்ணம் தவறு. அடுத்தவனுடைய அழிவை நீ திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு. உன்னுடைய மீட்பை மட்டும் பார்த்துட்டு ஓடு, அவ்வளோதான். அழிவின் காலத்திலலாம் அப்படி தான், கரம் பிடிச்சிட்டியா அடுத்தவனை திரும்பி பார்க்க விடக்கூடாது. நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும், நம்மையும் நம்ம காப்பாற்றிக்கணும், அடுத்தவங்களையும் காப்பாற்றணும், இரண்டையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த இடத்துல அடுத்தவங்க கை, மகள்களுடைய கையில் அந்த தாய் பிடிச்சிருந்திருப்பாள், ஆனால் அவள் தன்னை இழந்து போனாள். அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் இந்த உதாரணத்தை எல்லாம் நமக்கு கொடுக்கிறார். பாருங்கள், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள், தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர். அவளுக்கு இருந்தது பயம், வார்த்தையை நம்புறதை விட்டுட்டு பயத்தில் என்ன செய்கிறாங்க, திரும்புகிறாங்க. எங்கே தீ வந்து நம்ம தலையில் விழுந்துருமோ, பார்த்து பார்த்து ஓடுவோம். இல்லை, பாருங்கள், அவர் ஓடிக்கொண்டிருந்த போது லோத்து ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு, சோவார் அப்படின்னு ஒரு கிராமம். அவர் சொல்வார், ஐயா என்னால் அந்த மலையில் ஓடி ஒளிய முடியாது, என்னால் அவ்வளோ தூரம் ஓட முடியல, நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் போய் ஒளிஞ்சிக்கிறேன் அப்படின்னு. கடவுள் கடைசியாக அதுக்கும் பர்மிஷன் கொடுப்பார். அவர் ஓடி போய் ஒளிந்ததுனால அந்த ஊரே காப்பாற்றப்பட்டது. இன்றைக்கி நீங்கள் ஒளியக்கூடிய இடம், நீங்கள் ஓடி ஒளியக்கூடிய இடம், நீங்கள் ஆசீர்வாதமானவராக இருந்தால் அந்த இடம் உங்கள் பொருட்டு அது காப்பாற்றப்பட்டதாக இருக்கும். நீங்கள் ஒளிந்திருக்கிற வீடு, நீ நல்லவனாயிருந்தால், நீ நல்லவளாயிருந்தால், மகளே மகனே வாலிப பிள்ளைகளே, நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் உங்கள் வீடு உங்கள் பொருட்டு அது காப்பாற்றப்பட்டதாக இருக்கும். இல்லைன்னா அது அழிவுக்குரிய அடையாளமாய் மாறி போயிடும். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை சிந்திக்க அழைக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விடப்படுவார். ஒரு திரைப்படம் பார்த்தேன், அது ஏதோ ஒரு இதிலேருந்து எடுத்திருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா ஏரோப்ளைனில் போயிட்டுருக்குறாங்க, பக்கத்தில் இருக்கிற ஒரு பேண்ட் ஷர்ட்டு தான் இருக்குது, காண ஆளை. ரெண்டு பேரும் சைக்கிளிங் போயிட்டுருக்காங்க, திடீர்னு சைக்கிள் கீழே விழுவுது, பேண்ட்டு இப்போ அந்த கவுனு தான் கிடக்குது, லேடியை காணோம். இப்படியெல்லாம் அந்த படத்தில் போட்டிருந்தாங்க. சில நேரங்களில் நம்ம புரிந்து கொள்கிற விதம் கூட நமக்கு ஒரு சிரிப்பை கொடுக்கறது. அந்த கருத்தை இவங்க விளக்குறாங்க அந்த படத்தில். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற அந்த விஷயத்தினுடைய ஆழம் எங்கே இருக்கிறது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது இருவர் இருப்பாங்க, நாம் அதில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர் யார், எதுக்கு விட்டு விடுகிறாங்க ஒருத்தர் அப்படின்னா, அந்த இறுதி நாளில் அந்த விடப்படுகிறவர் எதை பார்க்க போகிறார்னா, அழிவினுடைய பேராபத்தை சந்திக்க போகிறாங்க. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் யோசிக்கணும், ஆண்டவருடைய பிள்ளைகள் எதை செய்து ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம எல்லாம் ஒரு பொருளாக நிற்கிறோம். இன்றைக்கி உலகமே ஏதோ ஒன்றுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்குது. நிறையா பேர் தொலைக்காட்சியில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகளுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது தங்களை அது மதிமயக்க செய்கிறது என்பதை கூட தெரிந்து கொள்ள முடியாத நிலையில் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து கேட்டார், இது இந்த நிகழ்ச்சி பார்க்குறதுல என்ன ஃபாதர் தவறு அப்படின்னார். ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது, அந்த நிகழ்ச்சி வீட்டுக்குள்ளே நடக்கிற காட்சியெல்லாம் அவங்க கேமரா வச்சு காட்டுறாங்க. வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது, ஒரு வீட்டுக்குள்ளே 10 பேரை உள்ளே வச்சிடுறாங்க, ஆண் பெண் இருபாலரும் அங்கே இருக்கிறாங்க. இந்த காட்சியை இவங்க பின்னாடி இருந்து இயக்குறாங்க. இவங்க பின்னாடி இருந்து ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கேரக்டரையும் இயக்குறாங்க. பார்க்குற எனக்கு தெரியாது. அப்போ ஒவ்வொரு கேரக்டரும் இன்னொரு கேரக்டரை டிஃபீட் பண்ண பார்க்குது. அப்போ அந்த கேரக்டரை அதுக்காக அவங்க எது வேணுமானாலும் செய்வாங்க. அப்போது நான் ஒரு வியூவராக இருந்து பார்க்குற போது நான் அந்த காட்சியை பார்க்குறேன். உங்கள் குழந்தை பார்க்குது, உங்கள் மகன் பார்க்குறான், உங்கள் மகள் பார்க்குது, நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்ன நடக்க போகிறது உங்களுக்கு அப்படின்னா, உளவியல் ரீதியாக உங்கள் இதயம் ஃப்ராக்சர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மென்டல் ஃப்ராக்சர் நடக்க போகுது. அதுதான் கடைசியாக, இதுதான் ரிசல்ட். கீழே விழுந்து டூ வீலரில் போய் இல்லை எழுவே அடிபட்டு விழுந்தால் கை ஒடிஞ்சிருச்சு, கால் ஒடிஞ்சிருச்சு, மண்டையில் ஃப்ராக்சர், முதுகில் ஃப்ராக்சர்னால் மல்டிபிள் ஃப்ராக்சர்னு சொல்லுவாங்க. இதயமும் அதே போல் சுக்குநூறாக மாறும், உடையும். அது இதயத்திற்கும் ஒரு ஒரு உடையிற நிகழ்வு இருக்கிறது. மனம் உடஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, சில பேருக்கு மனச்சிதைவுன்னு சொல்லுவாங்க. மனச்சிதைவு, அவங்க நல்லா இருப்பாங்க, திடீர்னு நல்லா ஒரு மாதிரி பேசுவாங்க, மென்டல் ஆகிடுவாங்க, எதையோ பேசுவாங்க, இதான் மனச்சிதைவு. இதுதான் கடைசியில் நடக்கும் இந்த மாதிரி நபர்கள். ஏன் அப்படின்னா, அவங்க ஒரே நேரத்தில் 9 கேரக்டராக மாறுவாங்க. இந்த ஒரு படத்தில் கூட, அன்னியன்னு ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் வந்து இங்கே எப்படி நடிக்கும், அங்கே அப்படி நடிக்கும், அப்படி மாறும். திரைப்படத்தில் எக்ஸாஜரேட் பண்ணியிருக்கிறாங்க, அது திரைப்படத்துக்காக. ஆனால் இந்த கேரக்டர் என்னவாயிடும்னா, தன்னிலை இழந்துடும். இப்போ இவர் என்ன, ஒரு அந்த கேரக்டர் வந்து அந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த நிகழ்ச்சியில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டராக அந்த ஆள் மாறுவார், அந்த நபர் மாறுவாங்க. அப்போ இவங்களுக்குன்னு பிடிச்சிருக்கிற ஒரு 3 கேரக்டர் 4 கேரக்டர் இவங்களுக்குள்ளே செட் ஆகிக்கும். அப்போ அந்த கேரக்டராகவே இவங்க மாறி தான் அதை பார்ப்பாங்க. அப்போ இவங்க அந்த கேரக்டரைசேஷனை இவங்க உள்ளுக்கு இருந்து சொல்லுவாங்க, இப்போ இது நடந்தால் நல்லாயிருக்கும். இவங்க இங்கிருந்து உள்ளுக்க அந்த மைண்டு ஆர்டர் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ இவங்க ஒரு காலகட்டத்தில் எப்படி ஆயிடுவாங்கன்னா, உள்ளிருந்து ஏதோ ஒன்று இவர்களை ஆட்டி படைக்கும், பேசணும், அவர் தனியாக நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. இதைத்தானே நம்ம கேமில் பார்க்குறோம், சின்ன பிள்ளைங்க விளையாடுற அந்த கில்லிங் கேம். நிறைய கேம்ஸ் வந்து தீயவர்கள் விடுறாங்களே, அது என்ன நடக்குது, விளையாடு விளையாடு விளையாடு, இதை எப்படி செய், அதை எப்படி செய், யூ ஆர்டர் த கேம், நீ இப்படி. உடனே இந்த குழந்தை ஆர்டர் பண்ணுது, பிள்ளைகள் ஆர்டர் பண்ணுறாங்க. ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க கொடுக்குற ஆர்டரை இந்த குழந்தை எடுத்துக்கணும், அவ்வளோதான். கடைசியில் அவங்க சொல்லுவாங்க, யூ கில் யுவர் செல்ஃப். பாருங்கள், இதுதான் இங்கே சொல்லாமல் நடக்க போகிற ஒரு உண்மை. இவங்க போய் இப்படிப்பட்ட நபர்கள் ஒருவேளை அவங்களை தங்கள் தற்கொலைக்கோ இதுக்கோ இட்டு செல்ல வேண்டாம் மாட்டாங்க, ஆனால் உயிரோடு இருப்பாங்க. ஆனால் என்ன செய்வாங்க, குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போவாங்க. அவங்களால் ஒரு மனைவியோட வாழ 2 ஏன்னா ஆல்ரெடி 2-3 கேரக்டர் இவங்களுக்குள்ளே இருக்கும். இந்த கேரக்டரை இவங்க இங்கே தேடுவாங்க, மனைவிக்கிட்ட கிடைக்காது. ஏன்னா இந்த மனைவி ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மகளாக இருப்பா. அவர் மனைவியாக இருந்தால் மனைவி அவருடைய கேரக்டரை, அவருடைய மனசுக்குள்ளே இருக்கிற 4 கேரக்டர், அவரை போல இவரை போல அவரை போல. வீட்டுக்காரரை பார்த்தா அவர் ஒன்றும் தெரியாத அப்பாவியாக இருப்பார். அப்போ இவங்க பார்ப்பாங்க, அவரை மாதிரி இவர் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சேர்ந்து வாழ முடியாது. தேவ பிள்ளைகளே பாருங்கள், எங்கே போய் நம்மளை இந்த உலகம் இழுத்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் இதை உணர முடியாத ஒரு அவ்வளோ நிலைக்குள்ளே தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நான் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறது இதுதான், ஒரு தட்டில் சாணியும் சோறும், நல்ல முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார் வச்சு ஒரு சோறில் நல்லா சுட சுட தட்டில் சோறு, இன்னொரு தட்டில் மாடு போடுற சாணி, சூடாக இருக்குது ரெண்டுமே. கொண்டு வந்து கொடுத்து குழந்தைக்கு முன்னாடி வச்சு, மகனே நீ எதையாவது எடுத்து சாப்பிடுமா, உனக்கு எது பிடிக்குதோ சாப்பிடுன்னு சொன்னால் அந்த குழந்தை எதை எடுத்து சாப்பிடும். பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்பேன், நீ எதை எடுத்து சாப்பிடுவேன், பிள்ளைங்க உடனே சொல்லுவாங்க, சோத்தை தாயாக திம்பாங்க, சாணியை போய் திம்பாங்களா. பாருங்கள், கண்ணுக்கு முன்னாடி தெரியுது இது சாணி இது சோறுன்னு, ஆனால் அறிவுக்கும் உணவு கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் பல நேரம் நாம் சாணியைத்தான் தின்னுக்கிட்டு இருக்கிறோம். நாம் சாப்பாடு சாப்பிட விடுறதில்லை, தீயவன் தீயதை விதைக்கிறான், தீயவன் எந்த கோணத்தில் வரான். மரிய வாழ்த்தட்டோ அப்படிங்கிற ஒருத்தவங்க காட்சிகளை வந்து உள்வாங்கி படுத்த படுக்கையாக இருந்து கொண்டு ஆண்டவருடைய அந்த பாடுகள், அவருடைய வாழ்க்கையெல்லாம் அவங்க தியானிக்க தியானிக்க ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நிறைய வெளிப்பாடு, அவங்க நிறைய வால்யூம் புக்கும் எழுதியிருக்கிறாங்க. அதை நான் வாசித்த போது அதில் இயேசுவினுடைய சோதனை, அவர் மலையில் சோதிக்கப்படுறார். நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம், ரொம்ப நாளாக நானும் நினச்சிட்டு இருந்தேன், இயேசு வந்து இந்த பாஸ்காவிலலாம் பிசாசு வரும், நல்ல கருப்பாக பெயிண்ட் அடித்து வால் வச்சுக்கிட்டு அது பிசாசை கருப்பாகவே காட்டி, நமக்கு கருப்பாக இருக்கிறவனை பார்த்தாலாம் பிசாசு மாதிரியே தெரியுது. இது வந்து ஒரு ஒரு கலர் கொலையது, கருப்பை வந்து தீமைன்னு சொல்கிறது. நான் செமினரில் இருக்கிற போது கருப்பு சட்டை தான் போட்டுக்கிட்டு இருந்தேன், எனக்கு கருப்புனா ரொம்ப பிடிக்கும், அதனால் அது போடுவேன். அதை பார்த்துட்டு ஒருத்தர் சொன்னால், நீ வெளியில் போனீன்னா அடிச்சு விடுவாங்க, கருப்பு சட்டை போட்டு போனீங்கன்னா, நல்ல நாளும் பெரிய நாளும் நீ கருப்பு போட்டுட்டு போனீங்கன்னா நீ வந்து துக்கத்தோடு வரேன்னு சொல்லிடுவாங்க. பாருங்கள் கருப்புக்கு எப்படியெல்லாம் எதிர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா. அந்த பிசாசுக்கும் கருப்பு தான் அடிச்சு விடுவாங்க. ஏன் பிசாசு கருப்பாக தான் வரணுமா, ஏன் வெள்ளையாக வராதா? ஒரு நகைச்சுவைக்கு கூட சொல்லுவாங்க இல்லையா, வெள்ளையாக இருக்கிறவன்லாம் பொய் சொல்ல மாட்டான், உண்மையாக உத்து பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கவன் தான் நிறையா பொய் சொல்கிறான். ப்ரைஸ் லார்ட். தேவ பிள்ளைகளே, அதுக்காக வெள்ளையாக இருக்கிறவங்களாம் உடனே வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டுறாதீங்க, அவங்களும் சொல்லுவாங்கன்னு சொல்ல வரோம், அவ்வளோதான். பொய் யார் வேணாலும் சொல்லலாம், கருப்பாக இருக்கிறவன் தான் சொல்லுவான், வெள்ளையாக இருக்க சொல்ல மாட்டான், அப்படி எதுவும் நம்ம டிசைட் பண்ண முடியாது. அந்த வால்டட்டோ அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க, நம்ம நினைக்கிற மாதிரி பிசாசு ஒன்றும் கருப்பாக பெயிண்ட் அடிச்சுக்கிட்டோ வால் வச்சுக்கிட்டோ கொம்பு வச்சுக்கிட்டோ வரல, அது ஒரு நல்ல யூத இளைஞனை போல் வந்தது. கோட்டு சூட்டு நல்ல இளைஞனை போல் மாட்டிக்கொண்டு தலையில் அந்த யூத இளைஞனுக்குரிய அடையாளத்தோட நல்ல ஆடை அலங்காரத்தோடு வந்து தான் இயேசுவை அதை சோதித்தது என்று அழகாய் குறிப்பிட்டிருந்தாங்க. இன்றைக்கும் நமக்கு சோதனை அப்படி தான் வரும். நான் நினச்சிட்டு இருக்கக்கூடாது சாத்தான் கொம்பு வச்சுக்கிட்டு வருவான், அப்பா இவெல்லாம் கொம்பு வச்சுக்கிட்டு வரலை, அப்போ பிசாசு இல்லை. இல்லை தேவ பிள்ளைகளே, அவன் எந்த உருவத்தில் வருவான் என்று நமக்கு தெரியாது. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை நம்ம எச்சரிக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை முதல் வாசகத்தில் அவர் சொல்கிறாரு பாருங்க, கட்டளை நீங்கள் தொடக்கத்திலிருந்தே கேட்டறிந்தது தான், கட்டளைகளை கட்டளைப்படி வாழ்வதில் அன்பு அடங்கியுள்ளது, கட்டளை நோனி நீ பயந்துராத, தொடக்கத்திலிருந்து நீ என்ன கேட்டுக்கிட்டு இருக்கியோ அதுதான், அதை கடைபிடித்து வாழுங்கள், ஏனெனில் ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர். பிசாசினுடைய சக்தியாக நிறைய பேர் வாழை சுருட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான், ஜாக்கிரதையாக இரு. இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. பைபிளில் ரெண்டு மூணு இடத்துல வரும், இயேசுவை அப்படியே ஒரு மேஜிக் மேன் மாதிரி காட்டுறது. சபைகளுக்குள்ளே போனால் இயேசு அப்படியே வல்லமையாக செயல்படுறாரு. நம்ம கோயில்கள்லாம் அப்படி செயல்படுறதில்லை, அதனால் கூட்டம் கம்மியாக வரும். தேவர் சில சபைகளில் ஷீ பும்பா அப்படின்னா அப்படியே பொதுக்குன்னு உழுவுறான். நான் கூட எங்கள் ஊழியக்காரங்கக்கிட்டலாம் கேட்குறது, ஏங்க எனக்கும் வல்லமை அப்படி இல்லை, உனக்கும் இல்லை, நம்ம வல்லமையெல்லாம் சேர்த்து ஒரு நாள் செஞ்சு பார்ப்போமா, புஷுன்னு பார்ப்போம், எத்தனை பேர் உழுவுறான்னு. தேவ பிள்ளைகளே, அது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல, அதை நாங்கள் விரும்புவதும் இல்லை. பிள்ளைகள் கண்ணுக்கு முன்னாடி விழுறதை எந்த தாய் எந்த தகப்பனாவது விரும்புவாரா, விரும்புவாங்களா? நானும் அப்படித்தான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்பேன், காரணம் இல்லாமல் என் பிள்ளைகள் என் கண்ணுக்கு முன்னாடி விழக்கூடாது, நான் அப்படி தான் ஜெபிக்கிறேன். காரணம் இருந்தால் ஓகே, அவங்கள உள்ளத்தில் ஏதாவது ஒரு காயம், அவங்கள உள்ளத்தில் தீமையினுடைய அதிகாரம் இருந்தால் ஆண்டவர் அப்படி தான் காட்டுவார், கையை வச்சா உழுவாங்க. ஆனால் கையை வச்சா எல்லாரும் உழுவுறத ஒரு நாளும் நாம் பார்க்கக்கூடாது, அது ஆண்டவருடைய காரியமாக இருக்கவே முடியாது. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி அப்படி கீழே உழுவுறதுக்குன்னே போய் உழுவுறான், அந்த சபைக்கு போனால் கீழே உழுவலாம். பாருங்கள் எவ்வளவு ஒரு அசிங்கமான எண்ணங்கள், ஆவியானவர் இப்படித்தான் செயல்படுகிறாரா? ஏமாற்றுகிறவர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். நீ ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறீன்னா எது உண்மை? கையை உயர்த்தி ஆவியானவரை துதி, பரிசுத்த பிதாவை துதி, இயேசு ஆண்டவரை துதிங்க, அப்போ அவர் உங்களுக்கு ஞானத்தை அருள்வார், எது சரி எது தவறு என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுப்பார். நீ யார்கிட்டையும் போய் கேட்க வேண்டாம். பவுலடியார் தமஸ்கு நோக்கி போய் கொண்டிருந்த பொழுது இயேசு ஆண்டவர் ஒரு நல்ல ஒளியாய் வந்து அவருடைய கண்ணை குருடாக்கி அவரை ஆட்கொண்டார். அவருக்கு சொல்லப்பட்டபடியாக அன்னனியாட்ட போனார். அதற்கு பிறகு அவர் எங்கே போனார்? வேதத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் பாலைவனத்துக்கு போகிறாரு. அவர் ஒரு தனிமையான இடத்துல போய் அங்கே உட்கார்ந்து ஆண்டவரோடு பேசுகிறார். அந்த இடத்துல இதுவரைக்கும் அறியாத அந்த ஆண்டவர் இயேசுவை அவர் கண்டிப்பாக புகழ்ந்து போற்றியிருக்கணும். அதற்கு பிறகு அவர் வந்து எழுதுகிறார் பாருங்க, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே நான் உனக்கு தருகிறேன். அவர் அப்பத்தை எடுத்து வானுயர்த்தி நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூட இருந்து பார்க்கல. ஆண்டவர் சொன்னது அதைத்தான் இந்த கத்தோலிக்க திருவையில் இந்த திருப்பலையில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது வேற எந்த சபையிலும் டெய்லி செய்யறதில்லை, நாம செய்யறோம். இது பவுலடியாருடைய அந்த வழிமரபின்படி வந்த உண்மை. இதை ஒருத்தன் வேண்டான்ட்டு ஓடுறான்னா அவன் ஏமாற்றுக்காரன். ஏமாற்றுக்காரன் சொல்வதை விட ஏமாந்து போனவன். பாருங்க, இன்னைக்கு நாம யாரையும் குறை சொல்ல இல்லை, நீங்க உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி பேசுகிறோம். காயப்படுத்துவதற்காக இல்லை. எது உண்மை, எது அறிவு, எது ஆற்றல், இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளை பாருங்க, பவுலடியார் போய் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டாரே. நீ ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்தி, உண்மை எது, அவர் சொன்னார், இவர் சொன்னார், இல்லை வேண்டாம், ஆல்பர்ட் சாமி சொல்றதை கூட நீ கேட்க தேவையில்லை. ஆண்டவருடைய பாதத்தில் நீ உட்கார்ந்து உன் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை துதித்து பாருங்களேன். அப்பொழுது வானத்திலிருந்து உனக்கு ஞானத்தின் ஆவி உன்னை நிரப்பி அவர் உன்னை அபிஷேகமான உண்மையின் வழியிலே வழி நடத்துவார். அதைத்தான் இதோ அவர் நமக்கு யோவான் சொல்லி கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை. வரம்பு மீறி செல்வோர், அவர் கடவுள் என்ன சொன்னார், அடுத்தவனை பார்த்து அறிவில் ஏன் சொல்லாதடான்னாரு. இது கட்டளை. அடுத்தவனை பார்த்து நீ அறிவில் முட்டா பயலேன்னு சொன்னீன்னா எரி நரகத்துக்குள்ளே போவடான்னார். ஒரு போதகர் என்ன சொல்கிறாரு, இங்கே உட்காந்துக்கிட்டு அவன் பிசாசை சார்ந்தவன் அப்படி சொல்கிறாருன்னா, அவன் வந்து அந்து கிறிஸ்து அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, சொல்லுகிறவர் யார், வரம்பு மீறி செல்வோர். அடுத்தவனை பார்த்தே சொல்லாதன்னா நீ ஒரு ஒரு தகுதியான நிலையில் இருக்கிற, ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு மனிதரை பார்த்தோ அல்லது ஒரு எளியவனை பார்த்தோ நீ அப்படி சொல்வாய் என்றால் நீ எந்த வேதத்தை கையில் வைத்து கொண்டு பேசுகிறாய். அப்படி பேசுகிற நபர் யார், கடவுளுடைய போதனையில் கிறிஸ்துவின் போதனை நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர். அவர்கள் கடவுளை கொண்டிருப்பதில்லை, அவர்கள் பிழைப்புக்காக பேசி கொண்டிருக்கிறாங்க. அவர்களை ஊக்குவிப்பதும் வழிநடத்துவதும் பிசாசு. அவர்களுடைய வழியில் நின்று அவர்களை அழைத்து செல்வது, அவர்களுக்கு அற்புதங்கள் செய்ய அதிகாரத்தை கொடுப்பது தீயவனாகிய அந்த சாத்தான் கொடுக்கிறான், கடவுள் அல்ல. பிசாசும் அற்புதம் செய்யுது, பிசாசும் செய்யுது. அதனால தான் சொல்கிறோம், எல்லா செயல்களும் கடவுளிடமிருந்து வருகிறதுன்னு நம்பிடாத. கடவுளிடமிருந்து வருகிறது எது வருகிறதுன்னு நீ என்ன செய்யணும், ஆவியை பகுத்துணரணும். டிசர்ன் த ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லுவாங்க. அன்புக்குரியவர்களே, இதோ இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் இணைந்து ஆண்டவருடைய கரத்தை பிடித்து உண்மை எது என்பதை அறிந்து அவருடைய கல்வாரி பலியிலே, அதுதான் உண்மை, அந்த கல்வாரி மலையிலே நடந்த அந்த பரிசுத்த இரத்தம் சிந்துகிற அனுபவம், மனித நிலையிலே ஆண்டவர் இயேசு கடந்து சென்ற அந்த கடுமையான காரியம், அதை நாம் உள்ளத்திலே தாங்கி ஆண்டவரே எனக்கும் என் கண்களை திறந்து என் வெளிச்சத்தை காட்டும், பவுலடியாரைப் போல நானும் மீட்படைய எதை செய்ய வேண்டும், எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் கேட்போம். ஆண்டவர் கண்டிப்பாக பவுலடியாரை, சவுளை பவுலாக்கியவர், நம்மையும் அபிஷேகமான ஒரு உலையிலே அவர் தொட்டு ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆமென்.